திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு: போற்றி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
போற்றி திருவகவல் என்பது போற்றி என்கின்ற வாக்கியங்கள், போற்றி என்கின்ற சொற்கள் இதுல அதிகமாக இருக்கிறபடியினாலே போற்றி திருவகவல் அதுக்கு பேர். போற்றி போற்றின்னு வருதல்லவா, அது அதிகமாக இருப்பதனாலே இதுக்கு போற்றி திருவகவல் என்று இதற்கு பெயர். இது 225 வரிகளை உடையது. இந்த நாலகவல் இதுதான் கூடுதலான வரிகளை உடையது. 225 வரிகளை உடையது. இச்சகத்தின் உற்பத்தி என்பது அதற்கு தலைப்பு. அந்த தலைப்புல என்ன சொல்லுதுன்னா, இந்த உயிர்கள் தோன்றுவதும் உயிர்கள் உண்டாவதும் உடல் எடுப்பதும், உண்டாலும் உயிர் உண்டாவதில்லை, உயிர்களுக்கு உடம்பு உண்டாவதும், அந்த உடம்பு வைத்து அது படுகின்ற பாடும், அதற்கு மேலே அது வந்து இந்த பாடு இந்த தொந்தரவு எல்லா தொந்தரவுகளுக்கு இடையிலே பத்தி செய்வதும், துன்பங்களுக்கு இடையிலே பத்தி செய்வதும், அந்த பத்திக்கு வருகின்ற இடையூறுகளும், கர்ப்பத்துக்கு வருகின்ற இடையூறு, கர்ப்பத்தில் இருக்கும் போது இடையூறு, பிறந்த பிறகு படுகின்ற இடையூறு, அப்புறம் வாழ தொடங்குற காலத்துல அடைகின்ற இடையூறு, அப்புறம் முடிய போற காலத்துல இடையூறு, அப்புறம் பக்தி துறைக்கு இந்த இடையில பக்தி துறைக்கு வந்து விட்டா அந்த பக்தி துறையில நிலைத்து விற்க விடாமல் நிலைத்து நிற்க விடாமல் அதுக்கு வருகின்ற துன்பங்கள், இப்படி எல்லாம் சொல்லி அதற்கு மேலே விடாப்பிடியாக வைராக்கியத்தை செலுத்தி அதனாலே முத்தி பெறுகின்ற தன்மை எல்லாம் இதில் எடுத்து சொல்லுவது. அதற்கு மேல அவருடைய பெருமை எல்லாம் சொல்லி வணக்கம் வணக்கம் என்று போற்றி என்றால் வணக்கம் என்று இப்படியாக சொல்லுவது இந்த போற்றி திருவுகள். மிகப்பெரிய ஒரு அகவல். அதுல நிறைய சொல்றாரு கருத்துக்களை. அதுல முதல்ல என்ன சொல்றாருன்னா, சிவபெருமானுடைய பரத்துவம்னு சொல்லு. சிவபெருமான் சிவ பரத்துவம்னு சொல்லுவது. சிவ பரத்துவம் என்று சொன்னால் சிவனை வந்து மற்ற தெய்வங்களோட சமமாக நினைக்கப்படாது என்பதை சொல்லி, அதனால தேவர்களிலே மிகச்சிறந்தவராக இருப்பவர் மகாவிஷ்ணு, தேவர்களிலே மிகச்சிறந்தவராக இருப்பவர் மகாவிஷ்ணு என்று சொல்லி அந்த மகாவிஷ்ணுடைய சாமார்த்தியத்தை சொல்கிறார். மகாவிஷ்ணு எவ்வளவு பெரிய கட்டிக்காரர் என்பதை பற்றி சொல்கிறார். அவர் எவ்வளவு பெரிய கட்டிக்காரர் என்று சொன்னால், எப்படி கட்டிக்காரர் என்பதை, என்ன காரணத்தினால கட்டிக்காரர் என்பதை ஒரு குறிப்பாக ஒரு வரலாற்றை சொல்லி அதன் மூலமாக நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். மகாவிஷ்ணு பெரியவர்னு சும்மா சொன்னா போதுமா, எப்படின்னு கேட்கிறீங்களா, அவர் தான் மூன்று லோகத்தையும் ரெண்டு அடியால் அளந்து கட்டிக்காரர். மூன்று லோகத்தையும் ரெண்டே அடியில் அளந்து, அப்படின்னா எவ்வளவு பெரிய கட்டிக்காரனா இருக்கும், மூன்று லோகத்தை ரெண்டு அடியால் அளக்கிறான், எவனால முடியும், நடக்கிற காரியம், அப்படிப்பட்ட ஒரு ஆகிய மகாவிஷ்ணு, அப்படின்னா எவ்வளவு சாமர்த்தியம். அவரை வந்து அதனால பிரம்மா முதலான தேவர்களும் ரிஷிகளும் முனிகளும் எல்லாரும் அடங்கினார்கள், கூப்பினார்கள். யாரு? விஷ்ணு. நான்முகன் முதலா வானவரு தொழுது இடம். நான்முகன் என்றால் பரமதேவன், அந்த பெரிய இடம் முதல்ல வச்சார். பிரம விஷ்ணு, விஷ்ணுவே பரமா கும்பிடுவார், பரமாக விஷ்ணு கும்பிட மாட்டார். விஷ்ணு அப்பா, பிரம்மா பிள்ளை. அப்ப வந்து பிள்ளைய கும்பிடப்படாது இல்ல, கும்பிடப்படாது, புள்ளதான் அப்பனை கும்பிடணும், புள்ளதான் அப்பனை கும்பிடணும். அந்த முறையிலே வந்து பரமனை முதல்ல வச்சு சொல்றார். நான்முகன் முதலா, பரமன் முதலா, அந்த பரமனை சொல்லிவிட்டா மற்ற தேவர்கள் அதுக்கு கீழே இந்த ரெஞ்ச இந்த ரெங்கு வேற வாயு வரணும், 33 கோடி தேவர்களும் பரமாவுக்கு கீழேதான். அத்தனை தேவர்களும், பரமன் முதலான அத்தனை தேவர்களும் எழுந்து தொழுதார்கள். நான்முகன் முதலா வானவர் தொழுது ஈரடியாலே மூங்குல கடந்து. மாவலி சக்கரவர்த்தின்னு ஒருத்தன், அவன் முற்பரப்புல எலியா இருந்தவன், முற்பரப்புல எலியா இருந்தவன், அந்த எலியா இருந்தவன் சக்கரவர்த்தியாக பிறந்தான். இது சித்தியால் உடஞ்சுறார். அகலியை கல்லதான அரிபல பரவியான நிகரிலா அரசனாகும் எலி மாவலி ஆய்த்துத்தானே என்பது சித்தியாரு. ஏனாலே சகமதில் எளிதான் என்றும் மாவலி ஆய்த்துத்தானே என்பது சிவஞான சித்தியார். முற்பிறப்புல எலியா இருந்தவன் அடுத்த வரப்புல சக்கரவர்த்தியா பிறந்துட்டான். என்னடா அதுக்கு செஞ்சான்னு கேட்டா, எலியா இருந்தவன் சக்கரவர்த்தியா பிறக்கிறதுக்கு என்ன பண்ணனா அப்படின்னு கேட்டா, சிவாலயத்துல வேதாரண்யத்தை சொல்றாரு. அதுவும் குறிப்பா வேதாரண்யத்துல சிவாலயத்துல எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெய் விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சான், அந்த நெய்யை குடிக்க போலாம்னு அந்த எலி போயிருக்குது திருட்டுத்தனமா. அது போய் என்ன பண்ணிருக்குது, போன அவசரத்துல குடிக்கிற அவசரத்துல இந்த சுடர்ல மூக்கு போட்டுருச்சு எலி மூக்கு. பட்ட உடனே இப்படி உதறி உதறந்தானே, உதரவும் மறுபடியும் அந்த மூக்கு தெரியல பட்டு இந்த காரையை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி உயரமா இருந்துச்சு. கொஞ்சம் குறைந்த அளவுல எரிந்து கொண்டிருந்த தீபம் இந்த சுடரு பட்டவுடனே இது உதற, அந்த உதறல் மறுபடியும் திரியில விட்டு இந்த ஸ்தானத்தை விட்டு கொஞ்சம் சன்னிதானத்துல ஒரு எலி வந்து விளக்க ஒசரமா தூண்டி விட்டுருச்சு. அப்படின்னா அளவு இல்லாத சந்தோஷம் சிவபெருமானுக்கு வந்து. அப்படின்னா விளக்கு உண்மையா விளக்கு போட்டா எவ்வளவு புண்ணியம்னு பாரு. அதனால விளக்கிட்டார் வேறு சொல்லி மெய்நெறி ஞானம் ஆகுனார் அப்புறம் சொல்றாரு. அதனாலே வந்து எலியே நம்முடைய சன்னிதானத்துல குறைந்து எரிந்து கொண்டிருந்த தீபத்தை நீ தூண்டி உயர விட்ட முடியினாலே நீ அடுத்த பிறப்புல சக்கரவர்த்தியாக பிறப்பாயாக, மாபலி சக்கரவர்த்தியாக பிறப்பாயாக அப்படின்னு அருள் பண்ணிட்டார். இது அப்ப சுவாமி பாடுறார். அதெல்லாம் புரிய சொல்லுவா புண்ணியம் இல்ல, இதெல்லாம் புரியணும்னு அர்த்தம். நிறை மறை காடு தன்னில் நீண்டரி தீபந்தன்னை கரை நிறத்து எலி தன் மூக்கு சுட்டிட கடன்று தூண்ட கரை நிற கரை நிறம்னா கருப்பு எலியா கரை நிறத்து எலி தன் மூக்கு சுட்டிட கடன்று தூண்ட நிறை காடல் மண்ணும் விண்ணும் நீண்டவான் உலகம் எல்லாம் குறைவர கொடுப்பருவோரும் குறுக்கை விரட்டனாரே என்று பாடுகிறார். அதனாலே அப்படி அதற்கு அப்படிப்பட்ட பலனை கொடுத்தார் மாவுரி சக்கரவர்த்தியா மூன்று போகும் ஆழ்வாயிலும் வரம் கொடுத்தார். அவன் அசுர குலத்திலே அவன் பிரகலாதனுக்கு பேரன் சொல்றான். பிரகலாதனுக்கு பேரன் பிரகலாதன் மகன் விருவோஜனன் அவனுடைய புத்திரன் மாவலி என்று சொல்லப்படுகிறது. இரணியனுடைய மகன் பிரகலாதன், பிரகலாதனுடைய மகன் விருவோஜனன், விருவோஜனனுடைய மகன் மாவலி சக்கரவர்த்தி என்று நூல்களில் சொல்லப்படுது. அப்படிப்பட்டவனாகிய மாவலி அசுரகுலத்திலே தோன்றினான். நூல்லோகத்தை ஆண்டான் சுக்கராச்சாரியார். அவனுக்கு சுக்கராச்சாரியார் குரு. அவன் வந்து உலகத்தை அவன் குலாச்சாரப்படி உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தான். அதற்கு மேல பெரிய வேண்டி செய்தான். அரசனா இருக்கிறவன் வேண்டி செய்ய வேணும், அரசனா இருக்கிறவே வேண்டி செய்ய வேணும். அந்த முறையில பெரிய யாகத்தை பண்ணான். அப்படி பெரிய யாகத்தை பண்ணினா அந்த யாகத்துல முக்கியமானது என்னன்னா தானம் பிரதானம். தானம் பிரதானம். தானம் சொன்னா வந்து கேட்கறவனுக்கு எல்லாம் எது கேட்டாலும் இல்லேன்னு சொல்லாம கொடுக்கணும். எது கேட்டாலும் சரி இல்லேன்னு சொல்லாம கொடுக்கணும். அப்படி பண்ணணும் யாகம். இல்லையன்னா பண்ணக்கூடாது. பண்ணணும் குறைஞ்சு கொடுக்கும். யாகம் இல்லை வந்து கேட்கறவன் எது வேணாலும் இல்லேன்னு சொல்லாம, தங்கம் கேட்டாலும் வெள்ளி கேட்டாலும் பகு கேட்டாலும் பூமி கேட்டாலும் வீடு கேட்டாலும் எது கேட்டாலும் இல்லேன்னு சொல்லாம அள்ளி கொடுக்கும். அப்படிப்பட்ட யாகத்தை இந்த யாகத்தை பண்ணி அதுல வந்து அவன் கெட்டிக்காரன் அந்த யாகத்தை முடிச்சுட்டான்னா அவன் தேவர்களை எல்லாம் சும்மா வர மாட்டான். இந்திரனுக்கு விடுதல் வந்துடும். இதனால என்னவன்னா இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் மகாசுரன்ட்ட போய் வேண்டுனாங்க, இந்த மாதிரி சுவாமி பண்ற அசுர யாகம் பண்ற அவன் ஆட்சிக்கு பலமா வந்துட்டான்னா எங்க பதவி எல்லாம் கெட்டு போகும். அதனால ஆட்சியில இருக்கிறாங்க இன்னும் அதிகமான பலத்தை பெற்று விட்டான்னு கெட்டு போக அவனை எப்படியாவது இந்த யாகத்தை நீ கெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டினாங்க. சரின்னு ஒத்துக்கிட்டான். ஏப்பா அடுத்தவனை போய் நம்ம கெடுக்கணும் அப்படின்னு சொல்லல. அவர் ஏதோ பாடு கொடு செம்பாருக்கா அதே நம்ம கெடுக்கணும் அப்படின்னு சொல்லல. வேற வழியும் சொல்லல. சரின்ட்ட சரின்னு சொல்லிவிட்டு அவனை கெடுக்கிறதுக்காக என்ன வர யாகம் பிரபலமா நடந்துகிட்டு இருக்குது. அப்படி நடந்து கொண்டு இருக்கும் போது மகாவிஷ்ணுவானவர் சென்றாரு. சென்றாருன்னா எப்படி சென்றாருன்னா குட்டையாடு, ஒரு கொடை, ஒரு பூநூல், ஒரு பூநூல், பஞ்சகச்சா குட்டையாடு, அப்படி குட்டையா போய் இந்த மாதிரி பெரியவா பிராமணா வந்திருக்கிறான்னு சொல்லி வலி உபச்சாரம் பண்ணினா தேவதி இருக்க என்ன போகணும் எது வேணுமனாலும் தர்றேன்னா ஒன்னும் வேண்டாப்பா என் காலில் ஒரு மூணடி மண்ணு கொடுத்தா போதும்னார். என் காலில் இவன் காலில்தான் மூணடி எவ்வளோ இருக்கு இவன் காலையே வச்சுருக்கு இதை விட குட்டை போனது மூணடி மண்ணு கொடுத்தா ஓ தாராளமாக கொடுக்குறாரு. மூணடி என்ன 3000 மண்ணில் கொடுப்பான் அவ்வளோ மூணு கிராமமே தருவான் எவ்வளோ வேணாலும் தருவான் மூணடி தான் கேட்டார் கொடுத்துட்டான். அப்படி சொன்னவுடனே சுக்கராச்சாரியார் வந்து தடுத்து விட்டார். சுக்கராச்சாரியார் இது கள்ளத்தனமா தெரியுது, இது நல்ல உருவம் அல்ல, இது வந்து 3 அடி மண்ணு கேக்குதுன்னு சொன்னா அப்ப இதுல ஏதோ வஞ்சகம் இருக்குன்னு கண்டுபிடிச்சுட்டேன். சுக்கராச்சாரியர் ஒரு குட்டைய வந்து ஒரு 3 அடி மண்ணு கேட்டா சக்கரவர்த்தி கிட்ட ராஜா கிட்ட வந்து இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்குது, சுகராஜா, சுகராஜர் உங்களுக்கு தெரியுமா? ஒரே கட்டிக்கார சொல்றீங்களா, அவர் தான் உரு. அதனால நீ கொடுக்கப்படாதுன்னா, கொடுக்கப்படாதுன்னு சொன்ன உடனே இவன் குரு, குருவா இருந்தாலும் நீ சொன்னதை கேட்க மாட்டேன், நான் சொன்னது சொன்னதுதான், சொன்ன வார்த்தையை மாத்த மாட்டேன். கோடி குடுப்பினும் குடிப்பிறந்தார்தமோடு, கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார்தமோடு கூடுவதே கூடி வரும். கோடி குடுப்பினும் தன்னுடைய கோடாமை கூடி வரும் என்பது அவன் சொன்ன வார்த்தையை மாறாம, சொன்ன வார்த்தையே மாத்துறது இல்ல. அதனால எவ்வளவு கெடுதல் வந்தாலும் சரி, அது ஒரு உயர்ந்த உள்ள. அதனாலே நான் வந்து சொன்ன கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அதை நான் மாற்ற மாட்டேன் அப்படின்னா, அந்த இடத்துல கம்பர் வர்றாரு. கம்பராமாயணத்துல எடுத்து ஒருவருக்கு ஒருவர் ஈவதனின் முன்னம், எடுத்து ஒருவருக்கு ஒருவர் ஈவதனின் முன்னம், தடுப்பது நினைக்குது அழகோ தகையில் வெள்ளி. கொடுக்கறத தடுக்கப்படாது, அது புரிய பாவம். கொடுக்கறத தடுக்கப்படாது, அப்படி அழகு நிறைய இருக்கிறார் உலகத்துல. கொடுக்கறத தடுப்பது நினைக்குது அழகோ தகையில் வெள்ளி. கொடுப்பது விளக்கு கொடியோய், கொடுப்பது விளக்கு கொடியோய், எனது சுற்ற உடுப்பதும் உண்பதும் இன்றி விடுகின்றாய் என்று கம்பராமாயணத்துல கம்பர் பாடுறாரு. இந்த வரலாறு கம்பராமாயணத்துல வருது, இந்த வரலாறு கம்பராமாயணத்துல பாடுவார். கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்றி கிடையாது திருக்குறள். இந்த திருக்குறள் அங்க வைக்கிறார் அப்படின்னு சொன்னா கேட்கல. அதன் பிறகு அதனால எனக்கு அந்த மூணடி மண்ணை தர வார்த்து கொடுன்னா, அந்த குட்டையாளு சரின்னு எங்களுக்கு கண்டிச்சம் படுத்தா, தீர்த்த இந்த மூணடி மண்ணை உனக்கு கொடுத்துட்டேன்னு தண்ணியை ஊத்த போன. அதுக்குள்ள ஒரு அனுபவம் எடுத்து சுக்கராச்சாரு துவாரத்தை அடைச்சுக்கிட்டாரு. அந்த தண்ணி விழுகாம சூரியன் சரி இல்லைன்னா பல்லு கொளாறு வந்துடும், தக்காளி பல்லு போயிடுச்சு விளக்குத. ஆகையினாலே இப்படி அதன் பிறகு ஜலம் விழுந்தது. தாரவாதம் கொடுத்துடா வாங்கின உடனே திருவுக்கிரம அவதாரம், முதல்ல வாமன அவதாரம், வாங்க போகும்போது வாமன அவதாரம். இப்படி தார வார்த்து கொடுத்த உடனே மூணடி மண்ணு வாங்கிட்ட உடனே திருவுக்கிரம அவதாரம். திருவுக்கிரம அவதாரம்னா வானத்துக்கும் பூமிக்கும் ஒரே உருவமா நிற்குது, அளவில்லாத உயரம், அளவில்லாத உயரம். இந்த வாமநாதவர் எப்படா திருவக்கரம் அவதாரம் எடுத்தாருன்னா, கைலாயத்தை தியானம் பண்ணி பண்ணி இந்த அவதாரத்தை எடுத்தாருங்கிறாரு. பேரு புராணத்துல கைலாயத்தை தியானம் பண்ணி பண்ணி திடீர்னு இப்படி விக்ரம அவதாரம் திருவக்கரம் எடுக்க முடியுமா? கைலாயத்தை அது ஊழி காலத்துல உயர்வது கைலாயம், அந்த கைலாயத்தை தியானம் பண்ணி பண்ணித்தான் இந்த திருவக்கரம் அவதாரத்தை எடுத்தான் அப்படிங்கிறாரு கட்சி. அதையினாலே அப்படி வானத்தையும் பூமியும் அளந்தார். இரண்டடியாக வானத்தை ஒரு அடியாக அளந்தான், பூமியை ஒரு அடியாக அளந்தான். எப்படி நம்மால சொல்ல முடியாது, அளக்க முடியுமா? நீ கேட்டுக்கூடாது. அதனால அளந்தான். அடுத்தாரு போல இன்னொரு அடிக்கு எங்கேன்னு கேட்டார். இடம் அந்த திருவுக்கிரம அவதாரம் கேட்டாரு. அப்படி கேட்ட போது என்னுடைய தலையில என்ன அசுரனா இருந்தாலும் வார்த்தையை மாத்தல பாரு, இவன் தேவர்களில சிறந்தாலும் அவன் தலையில வச்சு பாதாளத்துல சிறையில வச்சுட்டாரு. திவ்ய பிரபந்தத்திலே வருது, நம்ம ஆளுக்கு மாத்திரம் சொல்ல, திவ்ய பிரபந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் ஆழ்வாரே பாடுறாரு. பூமியில பாதாளத்துல வந்து சிறையில வச்சுட்டா தானம் கொடுத்தவன். இதை நம்முடைய நூல் சொல்லுது சித்தியார்ல, சித்தியார்ல தானம் கொடுத்தவனுக்கு நல்லது செய்யறதா கெட்டது செய்யறதா? நல்லதானே செய்யணும். இப்ப நல்லதா செஞ்ச தானம் என்றிருந்து கேட்க தனக்கு மூவடி மண் கொடுப்ப வானமும் அடர்ந்து கொண்டு மாவலி தன்னை பின்ன ஈனமாம் சிறையில் இட்டார் இறை அல்லன். ஈனமாம் சிறையில் இட்டார் இறை அல்லன், ஈந்தோர் தங்கட்கு ஊனம் செய்துடுவோர் தானும் உத்தமர் அல்லரா. சித்தியார்ல பரபக்கத்துல என்று பேசியது. இதை பல நூலுள்ள சொல்லுது. தாவடி ஓட்டு மயிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் பட்டதன்றோ படி மாவரிவார் மூவடி கட்டன்று மூதண்ட கூட முகடு முட்ட சேவடி நெட்டும் பெருமான் மருகந்தன் சிற்றடியே என்பது கந்தர் அலங்காரம். இது வரலாறும் வருது. அவனை தானம் ஆயிட்டு சிறையில வச்சான்னு ஆழ்வார்களே வர்றான். ஆகையினாலே இப்படி மூன்று லோகத்தையும் இரண்டடியார் அளந்தான் திருவக்கிரமாவதாரம் எடுத்து மகாவசி அப்படிப்பட்டவனாகிய திருவார் என்று ஆரம்பிக்கிறார். அப்படிப்பட்டவனாகிய திருவார் நான்முகன் முதலா வானவர் தொழுதல ஈரடியாலே நூலகலந்து நாற்றிசை முனிவர் ஐம்புலன் மலர நான்கு திக்கில் உள்ள முனிவர்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைய, ஐந்து புலன்களும் மகிழ்ச்சி அடைய நாற்றிசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர்முடி திருநெடுமால் இப்படி பிரகாசம் பொருந்திய கிரீடத்தை நிறைந்தவனாகிய அந்த திருமால் என்ன பண்ணினாரு? அன்று அடிமூடி அறியும் ஆதரவு அயால பிரம்மனுக்கும் தனக்கும் போர் வந்து சபதம் பண்ணிக்கொண்டு இரண்டு பேரும் நானே பெரியவன் நானே பெரியவன் என்று இரண்டு பேரும் வழக்கு செய்து கொண்டு வெகு காலம் படைப்பு தொழிலும் காப்பு தொழிலும் நின்று போய்விட்டபடியினாலே தேவர்கள் எல்லாம் சென்று முறையிட தீர்மானத்துல முறையிட இந்த மாதிரி படைக்கிற ஆளுக்கு காக்கராளுக்கும் தகராறு வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டு கிடக்கிறார் ரொம்ப காலமா. உலகத்துல படைக்கிறதும் காக்கிறதும் நிகழவில்லை. அதனால வெகு உயிர்கள் ரொம்ப கஷ்டப்படுது சாமி, அந்த வழக்க தீர்த்து விடணும் அப்படின்னு போய் சொன்னாங்க. யாருட்ட? சோறு மாட்ட போய் தேவரன் முறையிட்டாங்க. அவர் என்ன பண்ணாரு? தீர்த்தரேன்னாரு. அவர் என்ன பண்ணாரு? ரெண்டு பேரும் வழக்கு பண்ணிக்கிட்டு இருக்கானா, பலகாலம் சண்டை தான், பெரிய ஆளு சண்டைன்னா சாமானியமா போகுமா? சுப்ரீம் ஊர்லயும் போவாங்க. சாதாரண இங்கனே பஞ்சாயத்து பண்ணிக்குவேன். பெரும் பணக்காரன், நீ சுப்ரீம் போனாலும் நீ பார்த்து போடா, ஹைகோர்ட்ல பார்த்து போடாங்கிறாரு. சின்ன ஆள்னா லேசா தீர்ந்துருவோப்பா, ரொம்ப பணக்காரங்க பெரிய ஆளு. அது போல பலகாலம் சண்டை நடந்திருக்கு. இது சுப்ரீமுக்கு போயிடுச்சு இந்த வழக்கு. சுப்ரீம் தலைவர் தீர்ப்பு பண்ணார், சர்ச்சை தீர்ப்பு பண்றார். எப்படி தீர்ப்பு தெரியுமா? ஒண்ணு பேசாம, என்னமா பேசாம, இருவருக்கும் வழக்கு செய்கின்ற இருவருக்கும் நடுவிலே அளவில்லாத ஜோதிமயமாக, அளவில்லாத உயரமாக நின்றார் ஜோதியா. ஆதி அந்தமல்ல அரும்பெருஞ்சோதியா, பரமன் அரி என்று இருவரும் தம் பேதமையா. திருவாசகம், பரமன் அரி என்று இருவரும் தம் பேதமையா. பேதமைனா புரியுதா? அறிவில்லாம் அப்படின்னா நமக்கு எல்லாம் அறிவு இருக்கிறே சொல்ல முடியாது அந்த ஆளுகளுக்கு. அப்படின்னு பரமன் அரி என்று இருவரும் தம் பேதமையா, பரமமே யாம் பரம என்றவர் தம் பதைப்பு ஒடுங்க. அரணார் அழல் உருவ அங்கே அளவிறந்த பரவாயிருந்தவா தோணுக்கமானா விளங்குத. அப்படி அவன் நிக்கலன்னு வச்சுக்க, அலறவனும் அளவனும் அறியாமே அழல் உருவாய் நிலம் முதற்கீழ் அண்டமுற நின்றதுதான் என்னேடி அப்படின்னா. ஒரு பொண்ணு, அடுத்த பொண்ணு சொல்ற, நிலம் முதற்கீழ் அண்டமுற நின்றில இருவருந்தம் சலமுகத்தால் ஆங்காரம் தவிரார்கான் சாணம். இன்னும் கூட அவனுக்கு ஆங்காரங்கள் அடங்கியிருக்காரு இன்னும். இருவருக்கு நடுவிலே அக்கினி புலம்பாக நின்றாரு. நின்றவுடனே ரெண்டு பேருக்கும் சண்டை நின்றுச்சு. இருவருக்கு நடுவில் திடீர்னு சோதி வடிவம், ரெண்டு பேரும் கண் கூசுது, கண் கூசுது. ரெண்டு பேரும் ரொம்ப கட்டிக்காரன், ரொம்ப கட்டிக்காரன், ரொம்ப கட்டிக்காரனுக்கு ஒண்ணும் தெரியாம போச்சு, ரொம்ப கட்டிக்காரனுக்கு ஒண்ணும் தெரியாம. அதுவும் உலகத்துல தோன்றுகிற பொருள் எல்லாம் பிரம்மாவினுடைய கெஜெட்ல இருக்கும். இவங்க தெரியாம இந்த ஊரு வியோவுக்கு, இந்த கிராமத்து வியோவுக்கு எங்கன வாய்க்கா விடுது, எங்கன சாலை இருக்குது, எங்கன ரோடு இருக்குது, எங்கன வீடு இருக்குது, எங்கன மரம் இருக்குது, எல்லா பலானதுல இருக்கும்ல. அது மாதிரி பிரம்மாவுக்கு தெரியாம ஒண்ணு இருக்காது உலகம். அவர் ஒரு வியோ ஆறு பிரம்மா. அப்புறம் இவர் சாங்ஷன் பண்றவர் ஆறு, மகாவிஷ்ணு சாங்ஷன் பண்றவர். எல்லா ரேஷன் கார்டும் அவர்கிட்ட இருக்கும், எல்லா ரேஷன் கார்டும் அவர்கிட்ட இருக்கும். இதுக்கு தெரியல, தெரியாம இனால என்ன பண்ணா, அதன் பிறகு என்ன பண்ணா தெரியுமா? அந்த இடத்துல யோசனை எப்படி வந்து தெரியுமா? நம்ம ரெண்டு பேரும் இப்ப நானே புரியவன் நீயே புரியவன் சொல்லிட்டு இருக்கலாம்டா. இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த ஜோதியனுடைய அடியையும் முடியையும், ஜோதியனுடைய அடியையும் முடியையும் யாரு பாத்துட்டு வர்றோமோ அவன் தான் பெரியவன். அப்பவும் பெரியவங்கிறத விடல அப்படின்னா. அதற்காக என்ன பண்ணாங்க ரெண்டு பேரும், பரமாவானவர் அன்னப்பச்சியாக உருவம் எடுத்தார், அன்னப்பச்சியாக உருவம் எடுத்தார், விஷ்ணு பண்டி உருவம், அன்னப்பச்சியாக உருவம் எடுத்து சென்று கொண்டே இருந்தார். வெகுகாலம் அப்படி சென்று கொண்டே இருந்து வெகுகாலம் போயும் காண முடியல, ஜோதியாக போய் காண முடியாம, பன்னப்பச்சியாக போய் காண முடியாம சிறகெல்லாம் ஓய்ந்து போய் அதன் பிறகு தாளம்பூ அங்கிருந்து இறங்கி வந்துச்சான். தாளம்பூ சிவன் திருவணி திருமுடியிலிருந்து தாளம்பூக்கு கீழே நழுவி வந்துச்சா. இவ்வளவு வருஷமா நின்னதுனால அந்த தாளம்பூவை பார்த்தாரு அன்னப்பச்சியா இருந்த பரமா. தாளம்பூவேணி எங்க இருந்து வர்றாருன்னு கேட்டாருனா, நான் சிவபெருமானுடைய திருமுடியிலிருந்து 40,000 வருஷமா வந்துகிட்டு இருக்கேன். சரி, இனிமே நம்மளால போக முடியாது, சரி எனக்கு ஒரு உபகாரம் பண்ண வேணுமே அப்படின்னா, உண்மையிலே நான் அன்னப்பச்சி இல்ல, நான் தான் பரமா, உலகத்தையே படைக்கிற ஆளு, நான் சின்ன ஆள் நினைச்சக்கூடாது, என்ன அன்னப்பச்சின்னு நினைச்சக்கூடாது, நான் தான் பரமா, அதனால எனக்கு ஒரு உபகாரம் பண்ண வேணும் அப்படின்னா. இந்த மாதிரி பரமா வந்தாரு. சிவபெருமானுடைய முடிய கண்டே நான் கண்டுட்டேன்னு நான் சொல்றேன், நீ வேற ஒண்ணு பண்ண வேண்டிய, நீ ஆமான்னு மாத்திரம் சொல்லு. சிவபெருமானுடைய முடியே கண்டேன்னு நான் சொல்றேன், கீழே எங்க அப்பன் தேடிட்டு போயிருக்காங்க, கீழே விஷ்ணு அங்க எல்லாம் பெரிய கூட்டமா இருப்பான், நேரம் தேடிட்டு கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டான்னு தெரியல திருவடிய. அதனாலே நான் வந்து அங்க போய் சிவன் திருவடிய கண்டேன்னு நான் சொல்றேன், நீ ஆமா அப்படின்னு நீ சொன்னா, நான் சொல்லவே மாட்டேன், போய் சொல்ற வணக்கமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இருக்குது. விடவே இல்லை பரமா வாச்சா, அவர் சாமர்த்தியத்தான் கூடி பேசி அதை மயக்க விட்டாரு. ஆபத்துக்கு பாவம் இல்லை சொல்லு அப்படின்ட்டார். அதன் பிறகு அதனால தாளம்பு கீழே வந்துச்சு, பரமா கீழே வந்தாரு. அதுக்குள்ள விஷ்ணுவானவர் வராக அவதாரம் எடுத்து பன்றி உருவம் எடுத்து வெகுகாலம் கீழே தோன்றி பன்றினா, இந்த சாதாரண பன்றி நினைக்காது, கடுமுரன் ஏனம்னா இருக்கிற கடுமுரன், வேகமும் வலிமையும் அளவில்லாத அப்படி பண்ணி இந்த பன்றியா. அதனாலே அப்படி பூமியை பிளந்து கொண்டு பலகாலம் என்றும் திருவடியை காண முடியல. அது பாதாளம் ஏழினுங்கீழ் சொற்கழிவு பாதாளம், போதார் முனைமுடி எல்லா பொருளுடைய இந்த திருவாசகம் தெரிஞ்சிருந்தான்னா அவர் ரெண்டு பேரும் தேட போயிருக்க மாட்டான். இந்த திருவாசகத்தை படிக்கல அவ்வளவு உசரம் இருக்கும்னா போவானா? இப்ப நமக்கு தெரியுது, இப்ப நம்ம போறோம்னு ஜபதம் பண்றோமா? இல்ல இல்ல, என்ன காரணம்? திருவாசகத்தை படிச்சுட்டோம். அவன் திருவாசகம் படிக்கல. அந்த ஆளுங்க அந்த ரெண்டு பேரும் திருவாசகம் படிக்க பாதாளம் எழுதுங்கள் சொற்கழிவது போல சொல்லே இல்லைட்டார். அதுக்கு மேல சொல்றதுக்கு இல்ல, சொல்லை கடந்தது. சொல்லை கடந்தது பாதாள எழுதுங்கள் சொற்கழிவு பாதம் அல்ல. போதார் புனைமுடி எல்லா பொருளுடைய. அதனாலே வெகுகாரம் என்று தன்னுடைய தந்தங்கள் எல்லாம் தேய்ச்சி ஓயி வலிமை எழுந்து ஓயி வலிமை எழுந்து ஓயி அதுக்கு கீழே போக முடியாமலும் மேல வர முடியாமலும் ஆயிப்போச்சு. இப்ப கன்னிமார் வரையிலும் போனான்னு வச்சுக்கோ, அதுலயே அசந்து விட்டானா? ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா, கீழையாவது போயிடலாம் அப்படின்னு தோணும்ல, கீழே வர கொஞ்சம் தீர்வு. சரி, கீழே போறதுக்கு பதில மேல போலாம, ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துல ரத்தனாசலத்தையே தியானம் பண்ணி இன்னும் கொஞ்சம் பலத்தை குடிச்சான் மேல ஏறி வர அப்படின்னு தியானம் பண்ணி அதன் பிறகு மேல வந்திருக்கிறார். சிவபெருமான தியானம் பண்ணி அந்த பலத்தினால மேல வந்தார் என்று நூல் சொல்லி. அப்படி வந்தவர் என்ன பண்ணினாரு? காண முடியவில்லை என்று உண்மையை சொல்லிவிட்டார். பொய் நிறைய சொல்ல தெரிஞ்சவராகிய மகாவிஷ்ணு, அவருக்கு தான் பொய் நிறைய சொல்ல தெரியும். அப்படி பொய் நிறைய சொல்ல தெரிந்தவராகிய மகாவிஷ்ணு எந்த இடத்துல பொய் சொல்லணும் எந்த இடத்துல சொல்லப்படாதுங்கிறது தெரியும். பொய்யன்னா எல்லா இடத்துலயும் சொல்லலாம், எல்லா இடத்துலயும் பொய் சொல்லாம இருக்கக்கூடாது. பொய் சொல்ல இடத்துல சொல்லணும். பொய்யருக்கு பொய்யுரைத்தால் வெற்றியா, அவருக்கு பொய்யாகாத மெய்யருக்கு பொய் உரைத்தால் தேய் விரைவில் தவம் குறையும் முடி உண்டாகும். துய்ய தாய் தந்தையருக்கு பொய் உரைத்தால் வறுமை பிணி துணையாதரும். தாய் இதை போட்ட பொய் சொல்லும். துய்ய தாய் தந்தையருக்கு பொய் உரைத்தால் வறுமை வினி துணையாதென்று உய்யாரும் தேசிகருக்கு பொய் உரைத்தால் நரகம் அது உண்மைதானே அப்படின்னு ஒரு தனி பாடல் சொல்லுது. ஆகையினாலே மகாவிஷ்ணுக்கு இது தெரியும், இந்த மாதிரி இங்க பொய் சொல்லப்படாது அப்படின்னு தெரிஞ்சு உண்மையை சொல்லிவிட்டாரு. காண முடியவில்லை என்று சொல்லிவிட்டார். இப்ப நான் வந்து பொய் சொன்னாரு, தானும் பொய் சொல்லிச்சு, உனக்கு கோயிலும் இல்லை பூஜையும் இல்லைன்னு அவருக்கு சாபம் உண்டாகி போச்சு. யாருக்கு? பரமாவுக்கு. இவர் அந்த சமயத்துல ஏராளமான மலர்களை தூவி அர்ச்சனை பண்ணினாரு மகாவிஷ்ணு. அதனால அவருக்கு கோயிலும் பூஜையும் மற்ற சிறப்பு எல்லாவற்றையும் சிவபெருமான் தந்து விட்டார். விளங்குதா? இப்ப உலகத்துல என்ன சொல்லுவாங்க? சிவாலயம் விஷ்ணுவாலயம் அப்படிதான் சொல்லுவாங்க. சிவாலயம் விஷ்ணுவாலயம் தான் சொல்லுவாங்க, பிரம்மாலயம் சொல்ற வழக்கமே இல்லை. பிரம்மனு கோயில் இருக்குதோ இல்ல, பிரம்மனுடைய ஆலயம் எங்கேயோ ஒரு பக்கத்துல இருப்பாரு, இந்த வண்டி மரத்து கடையில் இருக்காரு, அங்க இருக்காருங்கிறத ஜம்பரமா அப்படின்னு தனிப்பட்ட பிரம்மன் கோயில் என்று சொல்லி கிடையாது. ஆகையினாலே இப்படி வந்து வராக அவதாரம் பந்தி அவதாரம் எடுத்து வெகுவாரம் என்று தேடி 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 இதை வந்து வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாடுறார். வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாடுற மகாபாரதம் பாடிய வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாடுறார். ஆழ்வார்னா புரியுது இல்ல, ஆழ்வார் அவர் பாடுறார். எப்படி பாடுறாரு தெரியுமா? அர்ச்சுனனுக்கு பாசுபதம் கொடுக்க பாசுபதம் கொடுக்கறதுக்காக போனாரா? பாசுபதம் கொடுக்க போகும்போது அந்த வேளையில மூகாசுரம் போய் அர்ச்சனுடைய தவத்தை கெடுத்து அவனை கொள்றதுக்காக போனான் துரியோதனுடைய ஏவல். துரியோதனே அவனை கொன்றதுக்காக பன்றியை விட்டுருக்கிறான். சிவபெருமான் அர்ஜுனனுக்கு அனுகிரகம் பண்ண போறான். அந்த வேளையில பன்றி போகுது, கடுமையான பன்றி, அந்த துரியோதன ஏவிய பன்றி.
அந்த அசுரன் மூகாசுரன் வேற, மூகாசுரன் வேற, அவன் சிநேகம் வச்சிருந்திருக்கிறான் அந்த துரியோதனை. ஒரு ரவுடியே அவன் கொன்று விடுவான், அர்ஜுனனை கொன்று விடுவான்னு சொல்லி சிவபெருமான் சொன்னாரு. இவர் அதனால வேட வேஷம் போட்டார். அந்த அம்மாவும் உடனே போட்டுக்கிட்டா வேடிச்சு வேஷம். புருஷன் என்ன வேஷம் போடுறானோ அந்த வேஷம் போட்டாட்டியும் போடும், போட்டா நல்லா இருக்கும், நாடகம் நல்லா இருக்கும். ஆச்சா வேட போட்டான்னா வேடனா சிவ பார்வதி வேடிச்சியா வேஷம், வேடிச்சியா வேஷம் போட்டு இந்த சின்ன பையில கையில தூக்கிக்கிட்டான். இத விழுப்புரம் மகாபாரதத்தில் பாடுறாரு ரொம்ப அழகா. சின்ன பையன் இருக்கான் அவனை கையில தூக்கிக்கிட்டாளா, மடியில கட்டிக்கிட்டாளா, புலிப்பல்லு தாலி, புலிப்பல்லு நரிப்பல்லு இதெல்லாம் தாலி தாலி இல்லை போட்டுக்கிட்டு அந்தந்த ஓலை இந்த மட்டை இருக்கும் போது பணமட்டை ஓலை அதெல்லாம் காதில் போட்டுக்கிட்டு என்னமா வேடிச்சு இருக்கணுமோ அந்த அளவுக்கு அருமையா வேஷம் போட்டுட்டான். இவ அயால மீசை வில்லு அம்பு தலப்பாக கச்சை வரிந்து கட்டி வேடனா போட்டான். அப்படி போனா 10 மணி 10 நிமிஷம் காலையில 10 மணி 10 நிமிஷம் அர்ஜுனன் நோக்கி வேகமா அந்த பன்றி முகாசுரம் வந்துகிட்டு இருக்கிறான். வந்துகிட்டு இருக்கிறான்னா இவன் தான் அர்ஜுனன் எவத்தர் இருக்கவனு அம்பு வச்சிருக்கிறானோ என்னமா வச்சிருந்தானோ, தவத்தர் இருக்கணும்னு நெருப்புனு தவ முடியல அம்பு புட்டில வச்சிருந்து நம்மளுக்கு வச்சிருக்காங்கல்ல, கத்தி வச்சிருக்கிறாங்கல்ல, அது மாதிரி ஆகல அபாபா ஆயுதங்களை வச்சிருப்பாங்களான்னு எந்த வேலையா இருந்தாலும். அப்படி 10 மணி 10 நிமிஷத்துக்கு வருகிறான் அவன், நம்மை கொல்ல வருகிறான் என்று நினைந்து அர்ஜுனன் பணத்தை போட்டான். அதே சமயத்துல இந்த வேடம் ரெண்டு பேரும் போட்டது 10 நிமிஷம் 10 மணி 10 நிமிஷம் அந்த வேடன் பாடணும்.
இந்த உடனே ரெண்டு வதும் சண்டை வந்துருச்சு. எப்படி நான் தேடி வந்த பந்தி நீ அடிக்கலாம் அப்படின்னு அந்த வேட வழக்கு போட்டேன். வந்த வேட வழக்கு போட்டதுல பலே கடிகாரன் அப்படி போட்டு அப்புறம் சண்டை வந்து ரெண்டு பேரும் சண்டை வந்து அப்புறம் அதுக்கு ஒரு பேட அவனுக்கு அருள் பண்ணினாரு பாசுபதம் கொடுத்தாருன்னு வரலாறு. அந்த இடத்துல இந்த பன்றியை தேடி போன ஆளு ஆளு தெரியுமா, ஒரு காலத்துல இவரை பன்றி தேடிச்சு. இந்த வரலாற்ற விழிப்புத்திறன், ஒரு காலத்துல இவரை ஒரு பன்றி தேடிச்சு, அந்த பன்றிக்கு கிடைக்காதவராகிய செவருமான் இன்றைக்கு ஒரு பன்றியை தேடி போறாருனா இவ்வளவு நயம் பார்த்தீங்களா, உண்மை எவ்வளவு நயம் எவ்வளவு. ஒரு காலத்துல இவரை பன்றி தேடிச்சு, அந்த பன்றி தேடினதுக்கு கிடைக்காதவராகிய செவருமான் இன்றைக்கு ஒரு பன்றியை தேடி போறார். ஓரே
செய்வனி விளங்குக உலகம் எல்லாரும் பார்வதி பதையே.